மாணவர்கள் அனைவருக்கும் இனிய இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஊவா குருகுலம் நிகழ்ச்சியில் விஞ்ஞான பாடத்தினூடாக இணையும் நான் ஆசிரியர் திவ்யா கிரேக் பாடசாலை. இன்றைய தினம் தரம் 11 இரண்டாம் தவணைக்கான பாடாளகான சுவாச செயன்முறை தொடர்பாக சிறு விடயங்களை பார்ப்போம். பாடத்தை தொடங்குவதற்கு முன்பாக மாணவர்கள் அனைவரும் தங்களது பாடநூலை அருகில் வைத்துக் கொண்டால் இலகுவானதாக இருக்கும். இன்றைய தினம் சுவாச செயன்முறை தொடர்பாக கற்க உள்ளோம். சுவாச செயன்முறை. அங்கிகளில் நடைபெறும் உயிர் செயன்முறைகளில் சுவாச செயன்முறையும் முக்கியமானதொன்றாகும். அங்கிகளில் நடைபெறும் உயிர் செயன்முறைகளில் சுவாச செயன்முறையும் முக்கியமானதொன்றாகும். சுவாச செயன்முறையின் மூலம் சமிப்பாட்டு விளைவுகள் உடைக்கப்பட்டு சக்தியாக மாற்றப்படுகின்றது. சுவாச செயன்முறை மூலம் சமிப்பாட்டு விளைவுகள் உடைக்கப்பட்டு சக்தியாக மாற்றப்படுகின்றது. சுவாச செயன்முறையானது ஒவ்வொரு அங்கிகளுக்கும் வித்தியாசப்படுகின்றது. சுவாச செயன்முறையானது ஒவ்வொரு அங்கிகளுக்கும் வித்தியாசப்படுகின்றது. அதாவது இங்கு சுவாச செயன்முறையின் பல்வகமை தொடர்பாக பார்ப்போம். உதாரணம், மீன்கள் பூக்கள் மூலம் சுவாச செயன்முறையை மேற்கொள்கின்றன. மண்புழு தோல் மூலம் சுவாச செயன்முறையை மேற்கொள்கின்றது. முளையூட்டிகள் சுவாச பையின் மூலம் சுவாச செயன்முறையை மேற்கொள்கின்றன. மீண்டும், சுவாச செயன்முறையின் மூலம் சமிப்பாட்டு விளைவுகள் உடைக்கப்பட்டு சக்தியாக மாற்றப்படுகின்றது. முதலில் நாம் மனிதனின் சுவாச தொகுதி தொடர்பாக பார்ப்போம். மனிதனின் சுவாச தொகுதியின் கட்டமைப்பு பாடநூலில் 171 பக்கத்தில் காணப்படுகின்றது. மனித சுவாச தொகுதியின் கட்டமைப்பில் முதலாவதாக மூக்குக்குழி காணப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து தொண்டை காணப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து குரல் வளை காணப்படுகின்றது. அடுத்ததாக வாதநாளியும், அடுத்ததாக சுவாச குழாய்களும், அடுத்ததாக சுவாச சிறு குழாய்களும் காணப்படுகின்றன. அடுத்ததாக சுவாச பை, பிரிமென்றகட்டு தசை, விலா என்புகள், பழுவுக்கிடையிலான தசை என்பவை மனிதனின் சுவாச தொகுதியில் காணப்படும் கட்டமைப்புகள் ஆகும். மீண்டும், மனித சுவாச தொகுதியில் மூக்குக்குழி, தொண்டை, குரல்வளை, வாதநாளி, சுவாச குழாய், சுவாச சிறுகுழாய், சுவாச பைகள், பழுவுக்கிடையிலான தசை, விலா என்புகள், பிரிமென்றகட்டு தசை என்பன காணப்படுகின்றன. முதலில் மூக்குக்குழி தொடர்பாக பார்த்தோமானால் மூக்குக்குழி நாசிக்குழி எனவும் அழைக்கப்படும். மூக்குக்குழியானது நாசிக்குழி எனவும் அழைக்கப்படும். மூக்குக்குழியானது பிசிர் மேலணியால் ஆக்கப்பட்டுள்ளது. மூக்குக்குழியானது பிசிர் மேலணியால் ஆக்கப்பட்டுள்ளது. மூக்குக்குழியில் சீத சுரப்புகள் காணப்படும். மூக்குக்குழியில் சீத சுரப்புகள் காணப்படும். எனவே எந்நேரமும் மூக்குக்குழியானது ஈரலிப்பானதாக காணப்படும். மூக்குக்குழியில் காணப்படும் பிசிர் மேலணியின் மூலம், அதாவது பிசிர்களின் அசைவின் மூலம், உள்வரும் வழியிலுள்ள தூசுக்களும் பக்டீரியாக்களும் வடிகட்டப்படும். அடுத்ததாக மூக்குக்குழியின் மூலம் உள்வரும் வழி ஈரலிப்பாக்கப்படும். அடுத்ததாக உள்வரும் வழி உடல் வெப்பநிலைக்கு ஏற்றவாறு மூக்குக்குழியினுள் மாற்றப்படும். அதாவது வெப்பமான வழி உள்வரும் போது உடல் வெப்பநிலைக்கு ஏற்றவாறு வெப்பநிலை குறைக்கப்படும். குளிர்ச்சியான வழி உள்வரும் போது உடல் வெப்பநிலைக்கு ஏற்றவாறு வெப்பநிலை அதிகரிக்கப்படும். மீண்டும், மூக்குக்குழி பிசிர்மேலணியால் ஆக்கப்பட்டுள்ளது. மூக்குக்குழியில் சீத சுரப்புகள் காணப்படுகின்றது. எனவே மூக்குக்குழி ஈரலிப்பானதாக காணப்படும். மூக்குக்குழியின் தொழில்கள் உள்வரும் வழி ஈரலிப்பாக்கப்படும். உள்வரும் வழி உடல் வெப்பநிலைக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்கப்படும். உள்வரும் வழியிலுள்ள தூசுக்களும் பக்டீரியாக்களும் வடிகட்டப்படும். அடுத்ததாக தொண்டை. தொண்டை என்பது சுவாச பாதைக்கும் சமிப்பாட்டு பாதைக்கும் பொதுவான ஒரு பாதையாகும். அதாவது சுவாச தொகுதியின் மூலம், அதாவது மூக்குக்குழியின் மூலம் உள்ளெடுக்கப்படும் வழியும், வாய்க்குழியின் மூலம் உள்ளெடுக்கப்படும் உணவுகளும் செல்லும் பொதுவான பாதை தொண்டையாகும். ஆகவே தொண்டையின் சிறப்பியல்பு சுவாச பாதைக்கும் சமிபாட்டு பாதைக்கும் பொதுவான ஒரு பாதையாகும். அடுத்ததாக குரல்வளை. குரல்வளையில் குரல் நான் காணப்படுகின்றது. குரல்வளையில் குரல் நான் காணப்படுகின்றது. இக்குரல் நான் வழி உட்செல்வதன் மூலம் அதிர்வடையும். இவ்வாறு குரல் நான் அதிர்வடைவதனால் ஒளி பிறப்பிக்கப்படும். குரல்வளையில் குரல் நான் காணப்படும். இவ்குரல் நான் அதிர்வதன் மூலம் ஒளி பிறப்பிக்கப்படும். அடுத்ததாக வாதநாளி. வாதநாளியானது சீவடிவ கசீலயங்களால் ஆக்கப்பட்டுள்ளது. வாதநாளியானது சீவடிவ கசீலயங்களால் ஆக்கப்பட்டுள்ளது. மேலும் வாதநாளியானது வளையக்கூடிய ஒரு அமைப்பாகும். வாதநாளியானது வளையக்கூடிய ஒரு அமைப்பாகும். எனவே தலையை திருப்புவது நமக்கு இலகுவாக்கப்படும். வாதநாளி வளையக்கூடிய ஒரு அமைப்பாக காணப்படுவதனால் தலையை நாம் திருப்புவதற்கு இலகுவாக அமையும். அடுத்ததாக சுவாசப்பை. சுவாசப்பைகள் இரண்டு காணப்படுகின்றன. விலா இன்புகள் சூழ நெஞ்சரை கூட்டினுள் காணப்படுகின்றன. அவ்விரு சுவாசப்பைகளும் விலா இன்புகள் சூழ நெஞ்சரை கூட்டினுள் காணப்படுகின்றன. சுவாசப்பைகளின் கீழெல்லையாக பிரிமின்றகடு தசை காணப்படுகின்றது. சுவாசப்பைகளின் கீழெல்லையாக பிரிமென்றகட்டு தசை காணப்படுகின்றது. சுவாசப்பைகள் ஈரளிப்பானதாக காணப்படும். சுவாசப்பைகள் எந்நேரமும் ஈரளிப்பாக காணப்படும். அத்துடன் சுவாசப்பைகள் அதிகளவு மேற்பரப்பளவு கொண்டதாக காணப்படும். சுவாச தொகுதியின் கட்டமைப்பு 171 பக்கத்தில் காணப்படுகின்றது. சுவாச தொகுதியின் கட்டமைப்பில் முதலாவது மூக்குக்குழி, நாசிக்குழி என அழைக்கப்படும் பிசர் மேலணியால் ஆக்கப்பட்டுள்ளது. சீத சுரப்புகளை கொண்டுள்ளது. மூக்குக்குழியின் தொழில் உள்வரும் வழியை ஈரளிப்பாக்கும். உள்வரும் வழியை உடல் வெப்பநிலைக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்கும். உள்வரும் வழியில் உள்ள தூசுக்கள், பக்டீரியாக்கள் என்பவற்றை வடிகட்டும். அடுத்ததாக தொண்டை. தொண்டையின் சிறப்பியல்பு சுவாச பாதைக்கும் சமிபாட்டு பாதைக்கும் பொதுவான ஒரு பாதையாகும். அடுத்ததாக குரல்வளை. குரல்வளையில் குரல் நான் காணப்படுகின்றது. குரல் நான் அதிர்வதன் மூலம் ஒளி பிறப்பிக்கப்படுகின்றது. அடுத்ததாக வாதநாளி. வாதநாளியானது சீவடிவ கசீலயங்களால் ஆக்கப்பட்டுள்ளது. இது வளையக்கூடிய ஒரு அமைப்பாக காணப்படுகின்றது. வாதநாளியினுள் வலி வரும்போது வலியானது மேலும் சுத்திகரிக்கப்படுகின்றது. அடுத்ததாக சுவாசப்பை. சுவாசப்பைகள் இரண்டு காணப்படுகின்றன. விலா இன்புகள் சூழ நெஞ்சரை கூட்டினுள் இரு சுவாசப்பைகளும் காணப்படுகின்றன. சுவாசப்பைகளின் கீழெல்லையாக பிரிமென்றகட்டு தசை காணப்படுகின்றது. இது எப்பொழுதும் ஈரளிப்பாக காணப்படும். அத்துடன் அதிகளவு மேற்பரப்பளவை கொண்டுள்ளதாகவும் காணப்படும். அடுத்ததாக மனிதனின் சுவாச செயன்முறை. தொடர்பாக பார்ப்போம். மனிதனின் சுவாச செயன்முறையானது மூன்று படிமுறைகளில் நடைபெறும். முதலாவது சுவாசப்பைக்கும் புறச்சூழல் என்பவற்றுக்கிடையிலான வாயு பரிமாற்றம். இரண்டாவது சிற்றறைகளில் நடைபெறும் வாயு பரிமாற்றம். மூன்றாவது கலசுவாசம். முதலாவது சுவாசப்பைக்கும் புறச்சூழல் என்பவற்றுக்கிடையிலான வாயு பரிமாற்றம். இரண்டாவது சிற்றறைகளில் நடைபெறும் வாயு பரிமாற்றம். மூன்றாவது கலசுவாசம். முதலில் சுவாசப்பைக்கும் புறச்சூழல் என்பவற்றுக்கிடையிலான வாயு பரிமாற்றம் தொடர்பாக பார்ப்போம். இச்செயன்முறையில் இரு தசைகள் பங்கு கொள்கின்றன. முதலாவது பழுவுக்கிடையிலான தசை, இரண்டாவது பிரிமின்றகட்டு தசை. புறச்சூழலுக்கும் சுவாசப்பைக்கும் வாயு பரிமாற்றத்தில் இரு தசைகள் பங்கு கொள்கின்றன. அவையாவன பளுவுக்கிடையிலான தசை, பிரிமென்றகடு தசை. பளுவுக்கிடையிலான தசை விலா இன்புகளுக்கு இடையில் காணப்படும். பளுவுக்கிடையிலான தசை விலா இன்புகளுக்கு இடையில் காணப்படும். பிரிமென்றகடு தசை நெஞ்சரையையும் வயிற்றறையையும் பிரிக்கும் ஒரு தசையாக காணப்படுகின்றது. பிரிமென்றகடு தசை நெஞ்சறையையும் வயிற்றறையையும் பிரிக்கும் ஒரு தசையாக காணப்படுகின்றது. சுவாச பைக்கும் புறச்சூழலுக்கும் இடையிலான வாயு பரிமாற்றமானது இரண்டு வகைப்படும். முதலாவது உட்சுவாசம், இரண்டாவது வெளிச்சுவாசம். சுவாச பைக்கும் புறச்சூழல் என்பவற்றுக்கிடையிலான வாயு பரிமாற்றமானது இரண்டு முறைகளில் நடைபெறுகின்றது. முதலாவது உட்சுவாசம், இரண்டாவது வெளிச்சுவாசம். இவை தொடர்பான விளக்கங்கள் பாடநூலில் 172 பக்கம் காணப்படுகின்றது. நான் சொல்வதை செவிமடுத்துக் கொண்டு பாடநூலையும் பார்த்தால் மாணவர்களுக்கு இலகுவானதாக அமையும். எனவே மாணவர்கள் பாடநூலை பார்த்துக்கொண்டே நான் சொல்வதையும் செவிமடுத்துக் கொள்ளுங்கள். மேலும் தேவையான குறிப்புகளையும் எழுதிக் கொள்ளுங்கள். முதலில் உட்சுவாசம் தொடர்பாக பார்ப்போம். இவை தொடர்பான விளக்கங்கள் பாடநூலில் 172 பக்கத்தில் காணப்படுகின்றது. உட்சுவாசம் என்பது வளிமண்டலத்தில் உள்ள வளியானது சுவாச பையினுள் செல்லும் செயன்முறை உட்சுவாசம் ஆகும். வளிமண்டலத்தில் உள்ள வளியானது சுவாச பையினுள் செல்லும் செயன்முறை உச்சுவாசம் ஆகும். உச்சுவாசம் நடைபெறும் படிமுறைகள், அதாவது உச்சுவாசத்தில் இரண்டு வகையான தசைகள் பங்கு கொள்ளும், பளுவுக்கிடையிலான தசை, பிரிமென்றகட்டு தசை. இவை சுருங்குவதன் மூலமே உச்சுவாச செயன்முறை நடைபெறுகின்றது. இப்பளுவுக்கிடையிலான தசையும் பிரிமென்றகட்டு தசையும் சுருங்குவதன் மூலமே உச்சுவாச செயன்முறை நடைபெறுகின்றது. உச்சுவாச செயன்முறையின் படிமுறைகளாவன: முதலாவது பளுவுக்கிடையிலான தசை சுருங்கும். பளுவுக்கிடையிலான தசைகள் சுருங்குவதால் விலா என்புகள் முன்னோக்கி தள்ளப்படும். பளுவுக்கிடையிலான தசைகள் சுருங்குவதனால் விலா என்புகள் முன்னோக்கி தள்ளப்படும். அடுத்ததாக பிரிமென்றகடு தசை சுருங்கும். பிரிமென்றகடு தசை சுருங்குவதனால் பிரிமென்றகடு நேராகும். இவ்வாறு விலா என்புகள் முன்னோக்கி தள்ளப்பட்டு பிரிமென்றகடு தசை நேராகுவதனால் சுவாசப்பையின் கனவளவு அதிகரிக்கும். கனவளவு அதிகரிப்பதனால் சுவாசப்பையினுள் அமுக்கம் குறைவடையும். கனவளவு அதிகரிப்பதன் மூலம் சுவாச பையின் அமுக்கம் குறைவடையும். எனவே அமுக்கம் கூடிய புறச்சூழலிலிருந்து அமுக்கம் குறைந்த சுவாச பையை நோக்கி வலித்துணிக்கைகள் அசையும். மீண்டும் உச்சுவாசம் என்பது வளிமண்டலத்தில் உள்ள வளியானது சுவாச பையினுள் செல்லும் செயன்முறையாகும். இச்செயன்முறையில் பளுவுக்கிடையிலான தசையும் பிரிமென்றகடு தசையும் ஈடுபடுகின்றன. இவ் இரு தசைகளும் உச்சுவாச செயன்முறையின் போது சுருக்கமடையும். உச்சுவாச செயன்முறையின் படிமுறைகள்: பளுவுக்கிடையிலான தசை சுருங்கும், இதனால் விலா இன்புகள் முன்னோக்கி தள்ளப்படும். அடுத்ததாக பிரிமென்றகடு தசை சுருங்கும், இதனால் பிரிமென்றகடு தசை நேராகும். எனவே சுவாசப்பையின் கனவளவு அதிகரிக்கும், இதனால் சுவாசப்பையின் அமுக்கம் குறையும். எனவே அமுக்கம் கூடிய புறச்சூழலிலிருந்து அமுக்கம் குறைந்த சுவாசப்பையினுள் வலித்துணிக்கைகள் அசையும். இதுவே உச்சுவாச செயன்முறையாகும். அடுத்ததாக வெளிச்சுவாசம். வெளிச்சுவாசம் என்பது உச்சுவாசத்துக்கு எதிர்மாறாக காணப்படுகின்றது. உச்சுவாச செயன்முறையின் படிமுறைகளை தெளிவாக விளங்கிக் கொண்டு ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் வெளிச்சுவாசத்தை ஞாபகப்படுத்துவது இலகுவானதாக அமையும். உச்சுவாசத்துக்கு எதிர்மாறான செயற்பாடுகளே வெளிச்சுவாச செயன்முறையில் நடைபெறும். வெளிச்சுவாச செயன்முறை, அதாவது வெளிச்சுவாசம் என்பது சுவாசப்பையினுள் நிரம்பிய வளியானது மீண்டும் வளிமண்டலத்துக்கு வெளிச்சத்தள்ளும் செயன்முறை. சுவாசப்பையினுள் நிரம்பிய வளியானது மீண்டும் வளிமண்டலத்துக்கு வெளித்தள்ளும் செயன்முறை வெளிச்சுவாசம் எனப்படும். அதாவது சுவாசப்பையினுள்ள வழியானது வளிமண்டலத்துக்கு வெளிவிடப்படும் செயன்முறை வெளிச்சுவாசம் எனப்படும். வெளிச்சுவாசத்திலும் பழுவுக்கடையிலான தசைகளும் பிரிமின்றகடு தசைகளும் பங்கு கொள்ளும். வெளிச்சுவாச செயன்முறையின் படிமுறைகளாவன பழுவுக்கடையிலான தசை விரியும், விலா இன்புகள் பின்னோக்கி தள்ளப்படும். பழுவுக்கடையிலான தசைகள் விரிவடைவதனால் விலா இன்புகள் பின்னோக்கி தள்ளப்படும். அதே போன்று பிரிமின்றகடு தசையும் விரியும், இதனால் பிரிமின்றகடு வளையும், இதனால் சுவாசப்பையின் கனவளவு குறையும். சுவாசப்பையின் கனவளவு குறைவதனால் சுவாசப்பையின் அமுக்கம் அதிகரிக்கும். எனவே அமுக்கம் கூடிய சுவாசப்பையிலுள்ள வலித்துணிக்கைகள் அமுக்கம் குறைந்த வளிமண்டலத்துக்கு வெளித்தள்ளப்படும். மீண்டும் வெளிச்சுவாச செயன்முறையின் படிமுறைகள். பழுவுக்கடையிலான தசை விரியும், பழுவுக்கடையிலான தசை விரிவடைவதனால் விலா இன்புகள் பின்னோக்கி தள்ளப்படும். பிரிமின்றகடு தசை விரியும், இதனால் பிரிமின்றகடு தசை வளையும். இதன் மூலம் சுவாசப்பையின் கனவளவு குறைந்து சுவாசப்பையின் அமுக்கம் அதிகரிக்கும். எனவே அமுக்கம் கூடிய சுவாசப்பையிலிருந்து வலித்துணிக்கைகள் அமுக்கம் குறைந்த வளிமண்டலத்தை நோக்கி அசையும். இதுவே வெளிச்சுவாச செயன்முறையாகும். உட்சுவாச செயன்முறையின் படிமுறைகளை தெளிவாக ஞாபகப்படுத்தி வைப்பதன் மூலம் வெளிச்சுவாச செயன்முறையின் படிமுறைகளை நாம் இலகுவாக சொல்லக்கூடியதாக காணப்படும். ஆகவே சுவாசப்பைக்கும் புறச்சூழலுக்கும் இடையிலான வாயு பரிமாற்றம் இரண்டு வகைப்படும். முதலாவது உட்சுவாசம், இரண்டாவது வெளிச்சுவாசம். உட்சுவாசத்திலும் வெளிச்சுவாசத்திலும் பழுவுக்கிடையிலான தசைகளும் பிரிமின்றகடு தசையும் பங்கு கொள்ளும். உட்சுவாசத்தில் பழுவுக்கிடையிலான தசைகளும் பிரிமின்றகடு தசையும் சுருக்கமடையும். அதே போன்று வெளிச்சுவாச செயன்முறையில் பழுவுக்கிடையிலான தசைகளும் பிரிமின்றகட்டு தசையும் விரிவடையும். அடுத்ததாக மனித சுவாச செயன்முறையின் அடுத்ததாக சிற்றறைகளில் நடைபெறும் வாயு பரிமாற்றம். முதலாவது வழியானது மூக்குக்குழி, தொண்டை, குரல்வளை, வாதநாளி, சுவாசக்குழாய், சுவாச சிறுகுழாய் வழியாக வந்து சுவாச சிற்றறைகளினுள் செல்லும். மீண்டும் வழியானது உள்வரும் வழியானது மூக்குக்குழி, தொண்டை, குரல்வளை, வாதநாளி, சுவாசக்குழாய், சுவாச சிறுகுழாய் சிற்றறைகளில் சென்று முடிவடையும். சுவாச சிற்றறை என்பது சுவாச சிறுகுழாயின் அந்தங்களில் காணப்படும் மிக சிறிய அறைகள் போன்ற அமைப்பே சிற்றறைகள் எனப்படும். மீண்டும் சிற்றறைகள் என்பது சுவாச சிறுகுழாய்களின் அந்தங்களில் காணப்படும் மிக சிறிய அறை போன்ற அமைப்புகள் சிற்றறைகள் எனப்படும். சுவாசப்பை ஒன்றில் பல மில்லியன் கணக்கான சிற்றறைகள் காணப்படுகின்றன. இச்சிற்றறைகளை சூழ அதிகளவான குருதி மயிர்த்துளை குழாய்கள் காணப்படுகின்றன. உள்வரும் வழியானது தற்போது சுவாச சிற்றறைகளிலே காணப்படுகின்றது. இங்கு நடைபெறும் செயல்முறை தொடர்பாக பார்ப்போம். சுவாச சிற்றறைகளில் வாயு பரிமாற்றத்தை வினைத்திறனாக மேற்கொள்வதற்கு கொண்டுள்ள இசைவாக்கங்கள். சுவாச சிற்றறைகளின் சுவர் மெல்லியதாக காணப்படும். அத்துடன் சிற்றறைகளின் சுவர் ஈரலிப்பாக காணப்படும். அதிக குருதி மயிர்த்துளை குழாய்களால் சூழப்பட்டு காணப்படும். அதிக குருதி மயிர்த்துளை குழாய்களால் சூழப்பட்டு காணப்படும். அதிகளவான காற்றுப்பைகளையும் கொண்டிருக்கும். சுவாச சிற்றறைகள் வாயு பரிமாற்றத்தை வினைத்திறனாக மேற்கொள்வதற்கு கொண்டுள்ள இசைவாக்கங்கள்: சிற்றறைகளின் சுவர் மெல்லியதாக காணப்படும், சிற்றறைகளின் சுவர் ஈரலிப்பாக காணப்படும், அதிக குருதிமயிர் துளை குழாய்களால் சூழப்பட்டு காணப்படும், அதிகளவு காற்றுப்பைகளை கொண்டிருக்கும். அடுத்ததாக சிற்றறைகளில் நடைபெறும் வாயு பரிமாற்றம் தொடர்பாக பார்ப்போம். இவை தொடர்பான படங்கள், விளக்கங்கள் பாடநூலில் 174 பக்கத்தில் காணப்படுகின்றது. மாணவர்கள் பாடநூலில் அந்த பக்கத்தை எடுத்துக்கொண்டால் நான் சொல்வதை மேலும் இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். மூக்குக்குழி, தொண்டை, குரல்வளை, வாதநாளி, சுவாசக்குழாய், சுவாச சிறுகுழாய், சிற்றறை என்பவற்றினூடாக பயணித்த வழியானது, உள்வரும் வழியானது தற்போது சுவாச சிற்றறைகளினுள் காணப்படுகின்றது. இவ்வாறு உள்வரும் வழியில் ஒட்சிசனின் அளவு அதிகமாக காணப்படும். அதே போன்று சிற்றறைகளை சூழவுள்ள குருதிமயிர் துளை குழாய்களில் ஒட்சிசனின் அளவு குறைவாக காணப்படும். எனவே உள்வரும் வழியிலுள்ள ஒட்சிசனானது செறிவு குறைந்த குருதிமயிர் குழாய்களினுள் செல்லும். காமனிர் ஆக்சைட்டின் அளவு அதிகமாக காணப்படும். எனினும் சிற்றறைகளில், அதாவது உள்வரும் வழியில், காமனிர் ஆக்சைட்டின் செறிவு குறைவாக காணப்படும். எனவே செறிவு கூடிய குருதிமயிர் துளை குழாய்களில் உள்ள காபனிர் ஆக்சைட்டானது செறிவு குறைந்த சிற்றறைகளினுள் பரவல் முறை மூலம் செல்லும். இவ்வாறு சென்ற காபனிர் ஆக்சைட்டானது மூக்குக்குழி வழியாக வெளிசுவாச வழியின் மூலம் வெளியகற்றப்படுகின்றது. மீண்டும் சிற்றறைகளில் நடைபெறும் வாயு பரிமாற்றம் தொடர்பாக பார்ப்போம். உள்வரும் வழியானது தற்போது சுவாச சிற்றறைகளினுள் காணப்படுகின்றது. இவ்வாறு உள்வரும் வழியில் ஒட்சிசனின் செறிவு அதிகளவில் காணப்படும். சிற்றறைகளை சூழவுள்ள குருதிமயிர் குழாய்களில் ஒட்சிசனின் செறிவு குறைவாக காணப்படும். எனவே ஒட்சிசன் செறிவு கூடிய சிற்றறைகளில் இருந்து ஒட்சிசனின் செறிவு குறைந்த குருதிமயிர் துளை குழாய்களை நோக்கி ஒட்சிசனானது பரவல் முறை மூலம் செல்லும். இவ்வாறு செல்லும் ஒட்சிசனானது உடற்கலங்களுக்கு சென்றடையும். அதே போன்று சிற்றறைகளை சூழவுள்ள குருதிமயிர் குழாய்களில் காமனிர் ஆக்சைட்டின் செறிவு அதிகளவில் காணப்படும். சிற்றறைகளில் காபனிர் ஆக்சைட்டின் செறிவு குறைவாக காணப்படும். எனவே செறிவு கூடிய குருதிமயிர் குழாய்களில் உள்ள காபனிர் ஆக்சைட்டானது செறிவு குறைந்த சிற்றறைகளுள் சென்று வெளிசுவாச வழியின் மூலம் காபனிர் ஆக்சைட்டானது வெளியகற்றப்படும். சிற்றறைகளில் பரவல் முறை மூலமே வாயு பரிமாற்றம் நிகழ்கின்றது. பரவல் என்பது செறிவு கூடிய இடத்திலிருந்து செறிவு குறைந்த இடத்திற்கு வழித்துணிக்கைகள் அசைதல் பரவல் எனப்படும். செறிவு கூடிய இடத்திலிருந்து செறிவு குறைந்த இடத்தை நோக்கி துணிக்கைகள் அசையும் செயன்முறை பரவல் எனப்படும். எனவே சிற்றறைகளில் பரவல் முறை மூலமே வாயு பரிமாற்றம் நடைபெறுகின்றது. மூன்றாவது, அதாவது மனித சுவாச செயல்முறையானது 3 படிமுறைகளில் நடைபெறும். முதலாவதாக பார்த்தோம் சுவாச பைக்கும் புறச்சூழல் என்பவற்றுக்கிடையிலான வாயு பரிமாற்றம். இரண்டாவது சிற்றறைகளில் நடைபெறும் வாயு பரிமாற்றத்தை பற்றி பார்த்தோம். தற்போது மூன்றாவதாக கலசுவாசம். அங்கிகளின் தொழிற்பாட்டினதும் கட்டமைப்பினதும் அடிப்படை அலகு கலமாகும். அங்கிகளின் தொழிற்பாட்டினதும் கட்டமைப்பினதும் அடிப்படை அலகு கலமாகும். கலசுவாசத்தின் போது முதலாவது செயன்முறையாக சமிபாட்டு விளைவுகளில் ஒன்றான குளுக்கோஸானது உடற்கலங்களில் உள்ள புண்ணங்கங்களில் ஒன்றான இழைமணியினுள் சென்றடையும். மீண்டும் சமிபாட்டு விளைவுகளில் ஒன்றான குளுக்கோஸானது உடற்கலங்களில் உள்ள புண்ணங்கங்களில் ஒன்றான இழைமணியினுள் சென்றடையும். இழைமணிக்கு சென்ற குளுக்கோஸானது உடைக்கப்பட்டு சக்தி பிறப்பிக்கப்படும் செயன்முறை கலசுவாசம் ஆகும். இது அவசேப செயன்முறையாகும். அதாவது அணுசேப செயற்பாடுகள் இருவகைப்படும். முதலாவது உட்சேபம், இரண்டாவது அவசேபம். அவசேபம் என்பது சிக்கலான சேர்வைகள் எளிய சேர்வைகளாக உடைக்கப்படும் தாக்கம். அதேபோன்று உட்சேபம் என்பது எளிய சேர்வைகள் சிக்கலான சேர்வைகளாக தொகுக்கப்படும் தாக்கம். உட்சேபத்திற்கு உதாரணம் ஒளித்தொகுப்பு செயன்முறையாகும். அவசேபத்தாக்கத்திற்கு உதாரணம் சுவாசம், அதாவது கலசுவாசம் ஆகும். ஆகவே கலசுவாசம் என்பது இழைமணியினுள் குளுக்கோஸானது உடைக்கப்பட்டு சக்தி பிறப்பிக்கப்படும் செயன்முறை. கலசுவாசம் ஒரு அவசேப செயன்முறையாகும். கலசுவாசம் இரண்டு வகைப்படும். ஒன்று காற்று சுவாசம், இரண்டாவது காற்றின்றிய சுவாசம். காற்று சுவாசம் என்பது ஆக்ஸிஜன் உள்ள நிலைமைகளில் நடைபெறும் சுவாசம் காற்று சுவாசம் எனப்படும். காற்று சுவாசத்திற்கான சொற்சமன்பாடு குளுக்கோஸும் ஆக்ஸிஜனும் தாக்கமடைந்து கார்பனீரொக்சைட்டு, நீர், சக்தி என்பன வெளிவிடப்படும் செயன்முறை. காற்று சுவாசத்துக்கான ரசாயன சமப்படுத்திய சமன்பாடு C6H12O6 SO2 அம்புக்குறி CO2 H2O ATP. இங்கு தாக்கத்தை சமப்படுத்தும் போது குளுக்கோசு தவிர்ந்த இணையவற்றிற்கு முன்பாக ஆறு இலக்கம் இட வேண்டும். இதன் மூலம் தாக்கம் சமப்படுத்தப்படும். கலசுவாசமானது இருவகைப்படும். காற்று சுவாசம், காற்றின்றிய சுவாசம். காற்று சுவாசம் என்பது ஆக்ஸிஜன் உள்ள நிலைமைகளில் நடைபெறும் சுவாசம். காற்று சுவாசத்திற்கான சொற்சமன்பாடு குளுக்கோசு சக ஆக்ஸிஜன் வாயு, அம்புக்குறி கார்பனீரொக்சைட்டு, சக நீர், சக சக்தி. காற்று சுவாசத்திற்கான சமப்படுத்திய சமன்பாடு C6H12O6 SO2 அம்புக்குறி CO2 SO2 SO ATP. அடுத்ததாக காற்றின்றிய சுவாசம். காற்றின்றிய சுவாசம் என்பது ஆக்ஸிஜன் இல்லாத நிலைமைகளில் நடைபெறும் சுவாசம். அனைத்து அங்கிகளிலும் ஒட்சிசன் இல்லாத நிலைமைகளிலும் சுவாசம் நடைபெறும். அவ்வாறு நடைபெறும் சுவாசமே காற்றின்றிய சுவாசம் எனப்படும். காற்றின்றிய சுவாசம் தாவரங்களில் நடைபெறும் போது அங்கு அட்கஹோல் உருவாகும். காற்றின்றிய சுவாசம் தாவரங்களில் நடைபெறும் போது அட்கஹோல் விளைவாக உருவாகும். எனவே தாவரங்களில் நடைபெறும் காற்றின்றிய சுவாசம் அட்கஹோல் நொதித்தல் என அழைக்கப்படும். தாவரங்களில் காற்றின்றிய சுவாசம் நடைபெறும் போது விளைவாக அட்கஹோல் உருவாகும். எனவே தாவரங்களில் நடைபெறும் காற்றின்றிய சுவாசம் அட்கஹோல் நொதித்தல் என அழைக்கப்படும். தாவரங்களில் நடைபெறும் காற்றின்றிய சுவாசத்திற்கான சொற்சமன்பாடு: குளுக்கோசு உடைக்கப்பட்டு விளைவாக எதைல் அட்கஹோல், காபனீரொக்சைட்டு, சக்தி என்பன பிறப்பிக்கப்படும். மீண்டும், தாவரங்களில் காற்றின்றிய சுவாசத்தின் போது குளுக்கோசு உடைக்கப்பட்டு எதைல் அட்கஹோல், காபனீரொக்சைட்டு, சக்தி என்பன பிறப்பிக்கப்படும். அதேபோன்று விலங்குகளில் காற்றின்றிய சுவாசம் நடைபெறும் சந்தர்ப்பங்களில் விளைவாக இலக்ட்ரிக் அமிலம் உருவாகும். விலங்குகளில் காற்றின்றிய சுவாசம் நடைபெறும் போது விளைவாக இலக்ட்ரிக் அமிலம் உருவாகும். எனவே விலங்குகளில் நடைபெறும் காற்றின்றிய சுவாசம் இலக்ட்ரிக் அமில நொதித்தல் என அழைக்கப்படும். விலங்குகளில் நடைபெறும் காற்றின்றிய சுவாசம் இலக்ட்ரிக் அமில நொதித்தல் என அழைக்கப்படும். விலங்குகளில் காற்றின்றிய சுவாசம் நடைபெறும் போது குளுக்கோசு உடைக்கப்பட்டு இலக்ட்ரிக் அமிலமும் சக்தியும் உருவாகும். இலக்ட்ரிக் அமிலமும் சக்தியும் உருவாகும். இவ் இலக்ட்ரிக் அமிலமானது விலங்குகளில் தசைப்பிடிப்பை ஏற்படுத்தும். அதாவது பயிற்சியின்றி குறுந்தோர ஓட்டங்களில் ஈடுபடும் போது தசைப்பிடிப்பு ஏற்படுவதற்கு பிரதான காரணம் அத்தசைகளில் காற்றின்றிய சுவாசம் நடைபெற்று இலக்ட்ரிக் அமிலம் உருவாவனதே ஆகும். இவ் இலக்ட்ரிக் அமிலம் தசைப்பிடிப்பை ஏற்படுத்தும். மீண்டும், கலசுவாசம் இருவகைப்படும்: காற்று சுவாசம், காற்றின்றிய சுவாசம். காற்று சுவாசத்துக்கும் காற்றின்றிய சுவாசத்துக்கும் இடையிலான சிறு ஒப்பீட்டை பார்ப்போம். காற்று சுவாசம் என்பது ஒட்சிசன் உள்ள நிலைமைகளில் நடைபெறும். காற்றின்றிய சுவாசம் ஒட்சிசன் இல்லாத நிலைமைகளில் நடைபெறும். காற்று சுவாசத்தில் குளுக்கோசானது முழுமையாக உடைக்கப்படும். காற்றின்றிய சுவாசத்தில் குளுக்கோசானது பகுதியாக உடைக்கப்படும். காற்று சுவாசத்தின் போது அதிகளவான சக்தி பிறப்பிக்கப்படும். காற்றின்றிய சுவாசத்தில் குறைந்தளவான சக்தியே பிறப்பிக்கப்படும். மீண்டும், காற்று சுவாசத்திற்கும் காற்றின்றிய சுவாசத்துக்கும் இடையிலான சிறிய ஒப்பீடு: காற்று சுவாசம் என்பது ஒட்சிசன் உள்ள நிலைமைகளில் நடைபெறும். காற்றின்றிய சுவாசமானது ஒட்சிசன் இல்லாத நிலைமைகளில் நடைபெறும். காற்று சுவாசத்தின் போது குளுக்கோசு முழுமையாக உடைக்கப்படும். காற்றின்றிய சுவாசத்தில் குளுக்கோசானது பகுதியாக உடைக்கப்படும். காற்று சுவாசத்தில் அதிகளவான சக்தி உற்பத்தி செய்யப்படும். காற்றின்றிய சுவாசத்தில் குறைந்தளவான சக்தி பிறப்பிக்கப்படும். காற்றின்றிய சுவாசம் தாவரங்களில் நடைபெறும் போது அது அட்கஹோல் நொதித்தல் என அழைக்கப்படும். காற்றின்றிய சுவாசம் விலங்குகளில் நடைபெறும் போது அது இலக்ட்ரிக் அமில நொதித்தல் என அழைக்கப்படும். கலசுவாசத்தின் மூலம் உருவாகும் சக்தியில் ஒரு பகுதி வெப்பமாக மாற்றப்படும். கலசுவாசத்தின் போது உருவாகும் சக்திகளில் ஒரு பகுதி வெப்பமாக மாற்றப்படும். ஏனையவை ரசாயன சக்தியாக சேமிக்கப்படும். இந்த ரசாயன சக்தியானது ஏடிபி என அழைக்கப்படும். ஏடிபியின் விரிவாக்கம் எடினோசின் மூப்பொசுப்பேற்று. அடுத்ததாக ஏடிபியின் தொழில் பற்றி பார்த்தோமானால், ஏடிபியின் முதலாவது தொழில் சக்தியை சேமிக்கும். இரண்டாவது சக்தியை விடுவிக்கும். விடுவிக்கும். மூன்றாவது சக்தி காவியாக தொழிற்படும். மீண்டும் கலசுவாசத்தின் போது உருவாகும் சக்தியில் ஒரு பகுதி வெப்பமாக வெளிவிடப்படும். அதே சந்தர்ப்பத்தில் ஏனையவை சேமிக்கப்படும், ரசாயன சக்தியாக சேமிக்கப்படும். இவ்வாறு சேமிக்கப்படும் ரசாயன சக்தி ஏடிபி என அழைக்கப்படும். ஏடிபியின் விரிவாக்கம் எடினோசின் மூப்பொசுப்பேற்று. ஏடிபியின் தொழில்கள் சக்தியை சேமித்தல், சக்தியை விடுவித்தல், சக்தி காவியாக தொழிற்படுதல். மனித சுவாச செயன்முறை. முதலாவதாக மனித சுவாச தொகுதியின் கட்டமைப்பை பற்றி பார்த்தோம். இரண்டாவது மனித சுவாச செயன்முறை தொடர்பாக பார்த்தோம். மனித சுவாச செயன்முறையானது மூன்று படிமுறைகளில் நடைபெறும். சுவாச பைக்கும் புறச்சூழல் என்பவற்றுக்கிடையிலான வாயு பரிமாற்றம், சிற்றறைகளில் நடைபெறும் வாயு பரிமாற்றம், கல சுவாசம். இவை தொடர்பான விடயங்களை பார்த்தோம். அடுத்ததாக, அதாவது இறுதியாக, சுவாச தொகுதி தொடர்பான நோய்கள் தொடர்பாக, சுவாசத்தொகுதியுடன் தொடர்பான நோய்கள் பற்றி பார்ப்போம். சுவாச தொகுதியுடன் தொடர்பான நோய்களில் முதலாவது தடிமன். முதலாவது நோய் தடிமன். தடிமனானது வைரசு தொற்றுதல் காரணமாக ஏற்படும். இதன் அறிகுறிகளாவன இருமல், தும்மல், தலைவலி என்பவற்றை குறிப்பிடலாம். தடிமனிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக தூசு பனி நிலைகளை தவிர்த்தல் வேண்டும். காரணம், தூசு பனி நிலைமைகளிலே அதிகளவான வைரசுகள் காணப்படும். இவ்நிலைமைகளை தவிர்ப்பதன் மூலம் தடிமனிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆகவே தடிமனானது வைரசு தொற்றுதல் காரணமாகவே ஏற்படுகின்றது. இரண்டாவதாக பிடிசுரம். பிடிசுரம் நிமோனியா எனவும் அழைக்கப்படும். பிடிசுரமும் பக்டீரியா வைரசு தொற்றுதல் காரணமாகவே ஏற்படுகின்றது. பிடிசுரம் நோய் நிலைமையும் ஏற்படுகின்றது. இதன் போது சுவாசப்பையினுள் திரவம் சேரும். நீடித்த தடுமன், இருமலும் இப்பிடிசுரம் ஏற்படுவதற்கு பிரதான காரணங்களாக அமைகின்றன. பிடிசுரம் நோய் நிலைமையின் போது சுவாசப்பையினுள் திரவம் சேரும். அடுத்ததாக தொய்வு. மூன்றாவது நோய் நிலைமை தொய்வு ஆஸ்துமா எனவும் அழைக்கப்படும். இந்நோயானது ஒவ்வாமை காரணமாக ஏற்படுகின்றது. தூசு, மகரந்தமணி, விலங்கு ரோமங்கள், மரத்தூள் என்பவற்றின் ஒவ்வாமை காரணமாக சுவாதநாளியின் உட்புறம் வீங்கும். இவ்வாறு வாதநாளியின் உட்புறம் வீங்குவதன் காரணமாக வாதநாளியின் பருமன் குறைவடையும். எனவே சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படும். இதுவே தொய்வு நிலையாகும். மீண்டும் தொய்வு ஆனது ஒவ்வாமை காரணமாக ஏற்படுகின்றது. அதாவது தூசு, மகரந்தமணி, விலங்கு ரோமம், மரத்தூள் என்பவற்றின் காரணமாக ஒவ்வாமை நிலைமை ஏற்பட்டு வாதநாளியானது வீங்கும். இவ்வாறு வாதநாளி வீங்கும் சந்தர்ப்பத்தில் அதன் விட்டம் குறைவடையும். அவ்வாறு குறைவடைந்து செல்வதனால் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படும். இந்நிலைமையே தொய்வு ஆகும். அடுத்ததாக சுவாசப்பை குழாயழற்சி. இச்சுவாசப்பை குழாயழற்சியும் வைரசு பக்டீரியா தொற்றுதல் காரணமாக ஏற்படும். இதன் போது குரல் எழுப்புவதில் சிரமம் ஏற்படும். குரல் எழுப்புவதில் சிரமம் ஏற்படும், தொண்டை சிவக்கும், தொண்டை சிவக்கும். அடுத்ததாக காசநோய். அடுத்ததாக காசநோய். காசநோயானது பக்டீரியா தொற்றுதல் காரணமாக நடைபெறும், அதாவது பக்டீரியாக்கள் சுவாச பையினுள் சென்று இனப்பெருக்கத்தை மேற்கொள்வதன் மூலம் பக்டீரியாக்களின் எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாக அதிகரித்து சுவாச பையை மெதுமெதுவாக சிதைவடைய செய்யும். இந்நோய் நிலைமையே காசநோயாகும். மீண்டும் பக்டீரியா தொற்றுதலுக்கு உள்ளான சுவாசப்பையினுள் பக்டீரியாக்கள் இனப்பெருக்கத்தை மேற்கொள்வதன் மூலம் பக்டீரியாக்கள் அளவுக்கு அதிகமாக அதிகரிக்கும். இதனால் இவை சுவாசப்பைகளை மெதுமெதுவாக சிதைவடைய செய்யும் நோய் நிலைமையே காசநோயாகும். காசநோயின் அறிகுறிகள்: உடல் மெலிதல், சடுதியாக உடல் மெலிதல், காய்ச்சல், அதிக களைப்பு, உணவில் விருப்பமின்மை. அடுத்ததாக இருமலுடன் குருதி வெளியேறுதல், இருமலுடன் சேர்ந்து குருதி வெளியேறுதல். அதாவது சுவாசப்பை சிதைவடையும் சந்தர்ப்பத்தில் உடலுக்கு தேவையான ஒக்சிசன் பற்றாக்குறை ஏற்படும், இதனால் அதிக களைப்பு ஏற்படும், உணவில் விருப்பமின்மையும் ஏற்படும். சுவாசப்பை சிதைவடைவதன் காரணமாக இருமலுடன் சேர்ந்து குருதியும் வெளியேறும், ஆகவே காசநோயானது பக்டீரியா தொற்றுதல் காரணமாகவே ஏற்படுகின்றது. அடுத்ததாக புகைத்தலினால் சுவாச தொகுதியில் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பாக பார்ப்போம். புகைத்தலினால் ஏற்படும் பாதிப்பு: சிகரெட் புகையில் கார்பனோரொக்சைட்டு வாயுக்கள் காணப்படும். சிகரெட் புகையினுள் அதிகளவாக கார்பனோரொக்சைட்டு வாயுக்கள் காணப்படும். இவ் கார்பனோரொக்சைட்டு ஆனது ஈமோக்ளோபினுக்கு அதிகளவு நாட்டம் உள்ளது எனவே ஈமோக்ளோபினானது உள்வரும் வழியில் உள்ள ஒட்சிசனை தவிர்த்து கார்பனோரொக்சைட்டை அதிகளவில் குருதியினுள் கொண்டு செல்லும் எனவே குருதியினுள் ஒட்சிசனின் அளவு சடுதியாக குறைவடையும். மீண்டும் சிகரெட் புகையில் உள்ள கார்பனோரொக்சைட்டானது ஹீமோக்ளோபினுக்கு அதிகளவு நாட்டம் உள்ளது, எனவே உள்வரும் வழியில் உள்ள ஒக்சிசனை தவிர்த்து விட்டு ஹீமோக்ளோபினானது குருதியினுள் கார்பனோரொக்சைட்டையே கொண்டு செல்லும். இவ்வாறு ஹீமோக்ளோபின் ஆனது கார்பனோரொக்சைட்டை அதிகளவு குருதியினுள் கொண்டு செல்வதன் மூலம் குருதியில் ஒக்சிசனின் அளவு குறைவடையும் அடுத்ததாக சிகரெட்டில் நிக்கோட்டின் எனும் பதார்த்தம் காணப்படுகின்றது. இந்நிக்கோட்டின் பதார்த்தம் இதய துடிப்பு வேகத்தை அதிகரிக்கும். இதனால் குருதி அமுக்கமும் அதிகரிக்கும். அடுத்ததாக சிகரெட் புகையினால் பிசிர்கள் அழிவடையும், மூக்குக்குழியில் உள்ள பிசிர்கள் அழிவடையும். இதனால் சுவாச தொகுதியினுள் அதிகளவான தூசு துணிக்கைகள், பக்டீரியாக்கள் என்பன சேரும். சிகரெட் புகையினால் மூக்குக்குழியில் உள்ள பிசிர்கள் அழிவடையும். இவ்வாறு பிசிர்கள் அழிவடைவதன் காரணமாக சுவாச தொகுதியினுள் அளவுக்கு அதிகமான தூசுக்களும் நுண்ணங்கிகளும் சேரக்கூடியதாக இருக்கும். இதன் மூலம் சுவாசப்பை குழாயழற்சி, புற்றுநோய் என்பன ஏற்படலாம். அதாவது சிகரெட் புகை நேரடியாக மேலணி களங்களை சென்றடைவதனால் அங்கு மேலதிகமாக களங்கள் வளர்ச்சியடைந்து புற்றுநோய் நிலைமையும் ஏற்பட சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. மீண்டும் புகைத்தலினால் ஏற்படும் பாதிப்புகள்: சிகரெட் புகையில் அதிகளவாக கார்பனோரொக்சைட்டு வாயுக்கள் காணப்படுகின்றது. கார்பனோரொக்சைட்டு வாயுவின் குறியீடு CO ஆகும். இக்கார்பனோரொக்சைட்டானது அதிகளவு ஈமோக்ளோபினுக்கு நாட்டம் உள்ளது, எனவே ஈமோக்ளோபினானது ஒட்சிசனை தவிர்த்துவிட்டு அதிகளவான கார்பனோரொக்சைட்டு வாயுக்களை குருதியினுள் கொண்டு செல்லும். எனவே குருதியில் ஒட்சிசனின் அளவு குறைவடையும். அடுத்ததாக சிகரெட் புகையில் நிக்கோட்டின் எனும் பதார்த்தம் காணப்படுகின்றது. இந்நிக்கோட்டின் பதார்த்தத்தின் காரணமாக இதய துடிப்பு வேகம் அதிகரிக்கும், இதனால் குருதி அமுக்கமும் அதிகரிக்கும். அடுத்ததாக சிகரெட் புகையினால் பிசிர்கள் அழிவடையும். இவ்வாறு பிசிர்கள் அழிவடைவதன் காரணமாக சுவாச தொகுதியினுள் அதிகளவான தூசு துணிக்கைகள் சேர்வதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும். அடுத்ததாக சிகரெட் புகைகள் நேரடியாக மேலணி இழையங்களுடன் தொடர்பு படுவதனால் புற்றுநோய் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் அதிகரிக்கின்றன. இந்நிலைமைகள் அனைத்துமே புகைக்கும் ஒருவருக்கு மாத்திரம் ஏற்பட சந்தர்ப்பம் இல்லை, புகைப்பவருக்கு அருகில் இருப்பவர்களுக்கும் இந்நோய் நிலைமைகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகளவாகவே காணப்படுகின்றது. அடுத்ததாக சிலிகோசிஸ். அடுத்த நோய் நிலைமை சிலிகோசிஸ், அதாவது சிலிக்கன் சேர்வைகளை சுவாசிப்பதன் காரணமாக ஏற்படும் நோய்கள் சிலிகோசிஸ் ஆகும். இவை பொதுவாக கிரனைட், நிலக்கரி, சுரங்கமணல், கண்ணாடி கைத்தொழில் ஈடுபடுபவர்களுக்கே இந்நோய் நிலைமை அதிகளவாக ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் காணப்படுகின்றன. ஆகவே சிலிகோசிஸ் என்பது சிலிக்கன் சேர்வைகளை சுவாசிப்பதன் காரணமாக ஏற்படும் நோய் நிலைமை. அடுத்ததாக அஸ்பட்டோசிஸ். அஸ்பட்டோசிஸ் என்பது நார்கள் போன்ற துணிக்கைகளை சுவாசிப்பதன் காரணமாக ஏற்படுகின்றது. இந்நோய் நிலைமை ஏற்படுகின்றது. ஆகவே சுவாசம் தொடர்பான நோய்கள் தொடர்பாக பார்த்தோம். சுவாசம் தொடர்பான நோய்களில் முதலாவது தடிமன், அடுத்ததாக பிடிசுரம், அடுத்ததாக தொய்வு, அடுத்ததாக சுவாசப்பை குழாயழற்சி, அடுத்ததாக காச நோய், அடுத்ததாக சிலிகோசிஸ், இறுதியாக அஸ்பட்டோசிஸ் பார்த்தோம். அதற்கு மேலதிகமாக புகைத்தலினால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பாகவும் பார்த்தோம். இவற்றுக்கு மேலதிகமாக தற்காலத்தில் அதிகளவில் பேசக்கூடிய ஒரு நோயாக காணப்படும் கொரோனாவும் ஒரு வகையான சுவாச நோயாகும். இவை தொடர்பான விளக்கங்கள் அனைவருக்கும் தெரியும். கொரோனா என்பது சுவாச தொகுதியுடன் தொடர்பான ஒரு நோய் நிலைமையாகும். கோவிட்-19 வைரஸானது நமது சுவாச தொகுதியையே அதிகளவில் பாதிப்படைய செய்கின்றது. இவ்வைரஸில் உள்ள டிஎன்ஏ ஆனது, நிறமூர்த்தங்களானது தானாகவே மாறும் இயல்பை கொண்டது. எனவேதான் தற்போது டெல்டா எனும் வைரசு புதிதாக அறிமுகமாகியுள்ளது. அதாவது கோவிட்-19 வைரஸின் ஒரு திரிபே டெல்டா வைரசு ஆகும். ஆகவே கொரோனா என்பதும் சுவாச தொகுதியுடன் தொடர்புடைய ஒரு நோய் நிலைமையாகும். இவற்றிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள முகக்கவசம் அணிதல், ஒரு மீட்டர் சமூக இடைவெளி பேணுதல், தொடர்ச்சியாக கைகளை கழுவுதல் போன்றவற்றிலிருந்து இந்நோய் நிலைமையிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆகவே மாணவர்களே, இன்றைய தினம் சுவாச தொகுதி தொடர்பான விடயங்களை பார்த்தோம். முதலாவது சுவாச தொகுதியின் கட்டமைப்பு, அடுத்ததாக சுவாச தொகுதி தொடர்பான செயல்முறைகள், அடுத்ததாக சுவாச தொகுதி தொடர்பான நோய்கள் பற்றி பார்த்தோம். தேவையான குறிப்புகளை மாணவர்கள் எழுதியிருப்பீர்கள். இவற்றுக்கு மேலதிகமாக பாடநூலை மீண்டும் வாசித்து மேலதிக விளக்கத்தையும் மாணவர்கள் பெற்றுக் கொள்ளலாம். அடுத்ததாக இன்றைய தினத்துக்கான வினாக்கள். இவ்வினாக்களுக்கான விடைகளை எழுதி பாட ஆசிரியரிடம் ஒப்படையுங்கள். முதலாவது வினா, சிகரெட் புகையிலுள்ள இரசாயன பதார்த்தம் எது? அடுத்ததாக, சுவாச செயன்முறையில் பங்கு கொள்ளும் தசைகள் எவை? அடுத்ததாக, ஏடிபியின் தொழில் யாது? அடுத்ததாக, மூக்குக்குழியின் தொழில் யாது? மாணவர்களே, இன்றைய தினம் சுவாசத் தொகுதி தொடர்பான பூரண விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள் என நம்புகிறேன். மேலதிக விளக்கத்திற்கு பாடநூலை தெளிவாக வாசித்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்துக்கான வினாக்களுக்கான விடைகளை எழுதி பாட ஆசிரியர்களிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.